நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையின் பாதுகாப்பு படையினரின் பிரிவில் அவர்களின் பிடியில் ஏராளமான ஏக்கர் காணிகள் இன்னும் வடக்கே இருக்கின்றது என்று அமைச்சர் சுவாமிநாதன் ஒப்புக்கொண்டுள்ளவை.
யாழ்ப்பாணத்தில் மக்களுடைய காணிகளை ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ், போலீஸ் ஆகிய நால்வரும் எல்லாரும் ஒரு 7000 ஏக்கர் காணி ராணுவத்தின் கையிலே இருக்கின்றது.
இலங்கையில் தோட்டப்புறங்களில் இருக்கும் மக்களின் வாழ்வை மேம்படுத்த சில சட்டங்களை மறுபரிசீலனை செய்ய அரசாங்கம் எடுத்துள்ள முடிவு குறித்த ஒரு பார்வை.
அமைச்சரவை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற உள்ளூராட்சி சபை சட்டத்தின் மூலமாக பெருந்தோட்ட மக்களுக்கு அவர்களும் தேசிய நீரோட்டத்தில் கலவுவதற்கு கூட வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலத்து மாற்றம் என்று கூட சொல்லலாம். பிரதேச உள்ளூராட்சி சபைக்குள் பெருந்தோட்டங்கள் உள்வாங்கப்பட்ட விஷயம்.
தமிழகத்தை ஆளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளது பற்றிய செய்திகளும் இன்ன பிற தகவல்களும் கேட்கலாம். இன்றைய தமிழோசியில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி மற்றும் நந்தினி குருசங்கரன்.
பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் போலீஸ் நிலையம் ஒன்றுக்குள் கத்தியோடு நுழைய முயன்ற ஒருவரை அந்நாட்டு போலீசார் சுட்டுக் கொண்டிருக்கின்றனர். வடக்கு புறநகரான கூத்டோரில் நடந்திருக்கின்ற இந்த சம்பவத்தின் போது 2 அல்லது 3 துப்பாக்கிச் சூடுகள் நடந்ததாக நேரில் கண்ட ஒருவர் கூறினார்.
Une personne s'est approché de la police, je sais pas pourquoi, ils disent qu'ils avaient un couteau.
போலி தக்கலை அங்கியொன்றை அணிந்து வந்த அந்த நபர் அல்லாஹு அக்பர் என்று கோஷமிட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். ஷாலி அப்தோ சஞ்சிகை அலுவலகத்தில் துப்பாக்கிச் சூட்டில் 12 பேர் கொல்லப்பட்ட ஓராண்டு நிறைவான இன்றைய நாளில் இந்த சம்பவமும் நடந்திருக்கிறது.
லிபியாவின் ஸ்லீட்டன் நகரில் அமைந்துள்ள போலீஸ் பயிற்சி மையத்தின் மீது நடத்தப்பட்ட ட்ரக் குண்டு தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டதாகவும் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உள்ளூர் மருத்துவமனையிலிருந்து வரும் தகவல்களின்படி குறைந்தது 65 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிகிறது. 100க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருப்பதாக மற்றொரு தகவல் ஒன்று தெரிவிக்கின்றது. போலீஸ் பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெறுவதற்காக 100க்கணக்கான பணியாளர்கள் குழுமியிருந்த தருணத்தில் ட்ரக்கிலிருந்து வெடிகுண்டு வெடித்ததாக நகர மேயர் கூறுகிறார். ட்ரிபோலி மற்றும் மிஸ்ராட்டா நகரங்களுக்கு இடையில் உள்ள ஒரு கடற்கரை நகரம் ஸ்லைட்டன். அது தலைநகர் ட்ரிபோலியின் அங்கீகரிக்கப்படாத அரசு சார்பான ஒரு நகரமாக உள்ளது.
ரஷ்ய தடகள விளையாட்டு வீரர்களின் ஊக்கமருந்து மோசடிகளை மூடி மறைக்க முயன்ற குற்றச்சாட்டில் தடகள விளையாட்டு உலகின் 3 மூத்த அதிகாரிகளுக்கு ஆயுள் கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் விளையாட்டுத் துறைக்கு எதிர்பார்த்திராத பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக சர்வதேச தடகள சம்மேளனத்தின் ஒழுக்க நெறி ஆணையம் கூறியிருக்கிறது. ரஷ்ய தடகள சங்கத்தின் தலைவர், உலக தடகள சம்மேளனத்தின் முன்னாள் தலைவரான லேமின் ஜியாக்கின் மகன் ஆகியோரும் தடை விதிக்கப்பட்டுள்ளவர்களில் அடங்குகின்றனர். ரஷ்ய மராத்தன் ஓட்ட வீராங்கனை ஒருவரின் ஊக்கமருந்து பாவனையை மறைப்பதற்கு இவர்கள் லஞ்சம் கோரியதாக ஒழுக்கிணறு ஆணையம் கூறுகின்றது. எல்லா சர்வதேச போட்டிகளிலிருந்தும் ரஷ்யா கடந்த மாதம் இடைநீக்கம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
பட்டினியால் தவித்துக் கொண்டிருக்கும் சிரியாவின் மடையா நகர மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவ சிரிய அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக ஐநா கூறுகிறது. சிரிய அரசு படைகள் மற்றும் ஹெஸ்பொல்லா போராளிகளினால் முற்றுகையிடப்பட்டிருக்கும் சிரியாவின் மடையா நகரில் பட்டினியால் 2 இறந்துள்ளனர் என்று அந்த நகரவாசி பிபிசியிடம் தெரிவித்தார். ஐநாவிற்கும் சர்வதேச செஞ்சிலுவை அமைப்புக்கும் விடுக்கப்பட்ட கோரிக்கைகளையும் மீறி எந்தவிதமான உதவிகளும் இதுவரை இந்த நகருக்கு கிடைக்கப்பெறவில்லை என்று அவர் கூறினார். இந்நகர் முற்றுகையிடப்பட்டு இன்றோடு 200 நாட்கள் ஆகியிருப்பது குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவியேற்று 1 ஆண்டு கடக்கின்ற போதிலும் அங்கு தமிழர்களில் சிலரை நாட்டின் பாதுகாப்பு படையினர் சித்திரவதை செய்வது தொடர்வதாக தென்னாப்பிரிக்காவிலிருந்து இயங்கும் உண்மைக்கும் நீதிக்குமான சர்வதேச செயற்திட்டம் என்ற அமைப்பு கூறியிருக்கிறது. முன்பு விடுதலை புலிகள் அமைப்பில் செயலாற்றியவர்கள் மற்றும் சிறார் போராளிகளாக சேர்க்கப்பட்டிருந்தவர்களாக ஆண்கள் 15 பேரிடமும் பெண்கள் 5 பேரிடமும் இந்த அமைப்பு தகவல் திரட்டியிருக்கிறது. சென்ற ஆண்டில் தாங்கள் போலீசாராலும் இராணுவ உளவுப் பிரிவினராலும் மோசமான வன்முறைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் இலங்கையில் சித்திரவதை சம்பவங்களோ வெள்ளை வேன் கடத்தல் சம்பவங்களோ சென்ற ஆண்டில் நடந்ததாக தமக்கு தெரியவில்லை என்று இலங்கை அமைச்சர் ராஜித சேனராத்ன இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்திருக்கிறார்.
ஏமன் தலைநகரம் சனாவில் அமைந்துள்ள ஈரானிய தூதரகத்தின் மீது சவுதியின் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரானின் அரசு தொலைக்காட்சி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. ஆனால் அப்படி தாக்குதல் நடைபெற்றதற்கான அறிகுறி எதுவும் தூதரக கட்டிடத்தின் மீது காணப்படவில்லை என்று அங்குள்ள செய்தியாளர்கள் பிபிசியிடம் தெரிவித்துள்ளனர்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையின் வடக்கே இன்னும் பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் பாதுகாப்பு படையினரின் வசம் உள்ளது என்று மீள்குடியேற்றத்துறை அமைச்சர் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்கவாசகத்திடம் தெரிவித்துள்ளார். எனினும் அந்த காணிகளை விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறுகின்றார். நமது செய்தியாளரின் கூடுதல் தகவல்கள்.
இலங்கையின் வடக்கே யாழ் மாவட்டத்தில் படையினரின் பிடியில் 7000 ஏக்கர் காணிகள் இருப்பதாக தெரிவித்துள்ள மீள்குடியேற்ற அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள் அவற்றை விடுவித்து இடமேந்துள்ள மக்களை மீள்குடியேற்றுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருப்பதாக பிபிசி தமிழோசியிடம் கூறினார். மீள்குடியேற்ற அமைச்சர் சுவாமிநாதன் அவர்களினால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகளை கவனத்தில் கொண்டு இடம்பெயர்ந்துள்ள மக்களை மீள்குடியேற்றுவதற்காக இனங்காணப்பட்ட இடங்களை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லாத முறையில் விடுவிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. நல்லிணக்கம் மற்றும் நிலையான சமாதானத்தை கட்டி எழுப்புவதற்கு இடமேந்து வசிக்கும் மக்களை அவர்களின் சொந்த இடங்களில் மீள்குடியேற்றுவது அவசியம் என்று LLRC என்ற கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவினால் பரிந்துரைக்கப்பட்டதற்கு அமைவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சரவை முடிவுகள் குறித்து வெளியிடப்பட்டுள்ள அரசாங்கத்தின் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. இதுகுறித்து மீள்குடியேற்ற அமைச்சர் சுவாமிநாதன் அவர்களிடம் விவரம் கேட்டேன்.
யாழ்ப்பாணத்தில் மக்களுடைய காணிகளை ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ், போலீஸ் ஆகிய நால்வரும் எல்லாரும் ஒரு 7000 ஏக்கர் காணி ராணுவத்தின் கையிலே இருக்கின்றது. அந்த காணியை நாங்கள் விடுவிக்க வேண்டும் என்ற சந்தர்ப்ப சூழ்நிலையிலே நான் கேபினட் பத்திரிகை ஒன்று போட்டு அந்த கேபினட் பத்திரிகையிலே ஜனாதிபதி கூறியிருக்கின்றார்கள், எப்படியும் இந்த வருடம் முடிவுக்கு முன்பு அந்த காணிகளை விடுவித்து தருவார் என்று. எனினும் இப்ப பகுதி பகுதியாக எங்களுக்கு காணிகள் கிடைக்கின்றது என்பதையும் நான் கூற விரும்புகின்றேன்.
ராணுவத்தின் பிடியில் இருக்கிற காணிகள் வந்து தேசிய பாதுகாப்பு காரணத்துக்காக ராணுவத்தினால் எடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லப்பட்டு வந்தது. இந்த அமைச்சரவை தீர்மானத்திலும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்காத வகையில் இந்த காணிகள் விடுதலை செய்யப்படும் என்று. அப்படி சொல்லும் பொழுது ஒரு சந்தேகம் வருகிறது அல்லவா?
தேசிய பாதுகாப்புக்கு நாங்கள் இடைஞ்சல் கொடுக்க முடியாது, அதுதான் முதல் தருணம். எனினும் மக்களுடைய காணிகளை அவர்கள் விடுவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இனி அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எது சரி எது புலி என்று ஒரு நடுநிலைமையிலே வைத்து அந்த காணியை எவ்வாறாக விடுவிக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் ஆலோசிக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு தரம் என்றாலும் இந்த காணிகளை விடுவிப்பதற்காக நான் அதுக்கு ஏற்ற நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகின்றேன்
என்றார் அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள். ராணுவத்தின் பிடியில் உள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பாக அமைச்சரவை எடுத்துள்ள முடிவு குறித்து என்ன கருதுகின்றீர்கள் என்று வடமாகாண சுகாதாரத்துறை மற்றும் மீள்குடியேற்ற விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் டாக்டர் சத்யலிங்கம் அவரிடம் கேட்டேன்.
சில யாழ்ப்பாணத்தை பற்றி கூறியிருந்தாலும் வடக்கு மாகாணத்தில் உள்ள ஏனைய மாவட்டங்களில் இருக்கிற காணிகளும் இதே மாதிரி விடுவிக்கப்பட வேணும். கிளிநொச்சியில் கிட்டத்தட்ட அரசாங்க புள்ளி விவரங்களின் படியே 1610 ஏக்கர் காணி பிரைவேட் லேண்ட் ஆர்மியின் கையில் இருக்குது. அதே மாதிரி முல்லைத்தீவிலையும் கிட்டத்தட்ட 1650 ஏக்கர் காணி இருக்குது. இதே மாதிரி மன்னர் வவுனியா மாவட்டங்களிலும் இருக்கு. ஆகவே இந்த அமைச்சரவையில் இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டதை நாங்கள் வரவேற்க வேண்டிய சூழ்நிலை தான் எங்களுக்கு இருக்கு.
சரி, இப்ப பாத்தீங்கன்னா முல்லைத்தீவு மாவட்டத்தில் குறிப்பாக வட்டுவாகல் பகுதியில் 617 ஏக்கர் காணிகள் எடுப்பதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக காணி உரிமையாளருடன் பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் கூட சந்தித்து பேச்சுக்கள் நடத்தியிருக்கின்றார்.
இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் சில பிரதேசங்களை ராணுவம் கையகப்படுத்திக் கொண்டு அதுக்கு மாற்று காணி கொடுப்பதற்குரிய ஏற்பாடு செய்கிறதாக நாங்கள் அறியக்கூடியதா இருக்குது. அதுதான் முற்றுமுழுதாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை. ஏனென்று சொன்னால் பூர்வீகமான அந்த நிலங்கள் எங்களுடைய மக்களுடைய மீண்டும் அவர்களுக்கு அந்த காணிகள் வழங்கப்பட வேண்டும்ன்றதுல நாங்கள் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறோம். ஆனால் இடம்பெயர்ந்த அந்த குடும்பங்களுடைய உப குடும்பங்களுக்கு புதிய காணிகளை அடையாளம் கண்டு கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது
என்றார் வடமாகாண மீள்குடியேற்ற விடயங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் டாக்டர் சத்யலிங்கம் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதேவேளை மலையக பகுதியிலுள்ள தோட்டத் தொழிலாளர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்கு தடையாக இருக்கும் சில சட்டங்களை நீக்க இலங்கை அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பில் தேவையான திருத்தங்களை முன்னெடுக்கவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என்று அமைச்சர் ராதாகிருஷ்ணன் நமது செய்தியாளர் உதயகுமாரிடம் தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் பெருந்தோட்ட பகுதிகளுக்கு பிரதேச சபைகள் ஊடாக சேவைகள் வழங்குவதற்கு உள்ளூராட்சி சபைகள் சட்டத்தில் தடையாக உள்ள அம்சங்களை நீக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சர் ஃபைசர் முஸ்தபாவினால் முன்வைக்கப்பட்ட இந்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரமும் கிடைத்துள்ளது. இந்த தீர்மானம் பற்றி மலைநாட்டு புதிய கிராமங்கள் மற்றும் சமூக அபிவிருத்தி பதில் அமைச்சர் பி ராதாகிருஷ்ணன்,
அதாவது கடந்த காலங்களில் 1987 அந்த நேரத்தில் ஜனாதிபதியாக இருந்த ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களால் கொண்டு வரப்பட்ட உள்ளூராட்சி சபைகள் திருத்த சட்டத்தின் மூலமாக உள்ளூராட்சி சபைகள் பொதுவாக பெருந்தோட்டங்களிலே வேலை செய்யும் பொழுது பெருந்தோட்ட சொந்தக்காரர்கள் அல்லது பெருந்தோட்ட அதிகாரிகள் அனுமதி உடனே தோட்டங்களில் வேலை செய்ய முடியும். அது மட்டுமல்லாமல் பிரதேச சபைகளுடைய மூலதனத்தை பெருந்தோட்ட பகுதியிலே பாவிக்க கூடாது என்ற போன்ற வசனங்கள் அங்கு காணப்பட்டது. இது கடந்த 37 வருடங்களாக இவ்வாறான ஒரு பிரச்சனை இருந்தும் இதை கடந்த காலங்களிலே எந்த அரசியல்வாதிகளும் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, அதற்கான அங்கீகாரம் கிடைக்கப்பட்டது
என்றும் கூறிய அவர், இந்த தீர்மானத்தின் முக்கியத்துவம் பற்றி கூறுகையில்,
இனிமேல் பெருந்தோட்டங்களிலே பிரதேச சபைகள் மூலமாக வேலை செய்ய முடியும் என்பதையும், பிரதேச சபைகள் மூலமாக ஒதுக்கப்படுகின்ற பணம் அல்லது அந்த பிரதேச சபையில் அங்க வைக்கின்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியின் மூலமாக தோட்டப்புறங்களிலும் வேலை செய்வதற்கான எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது என்பதையும், அதற்கு முழுமையான கிராமங்களில் எவ்வாறு நடக்கின்றதோ அதே போல தோட்டங்களிலும் நடைபெற முடியும் என்ற அங்கீகாரத்தை கேபினட் மூலமாக வழங்கப்பட்டது. உதாரணமாக சிறு பாதைகள், படிக்கட்டுகள், நீர் விநியோகம், மலசல வசதிகள் போன்ற பல்வேறு வசதிகளை கிராமங்களுக்கு செய்வது போல தோட்டப்பகுதிகளுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கின்றது
என்றும் குறிப்பிட்டார் மலைநாட்டு புதிய கிராமங்கள் மற்றும் சமூக அபிவிருத்தி பதில் அமைச்சர் பி ராதாகிருஷ்ணன். பெருந்தோட்ட மக்கள் வரலாற்றில் ஒரு திருப்பு முனை என்கின்றார் மலையக சமூக ஆர்வலர் எம் சிவலிங்கம்.
இதுவரைக்கும் உள்ளூராட்சி சபை தோட்டங்களுக்குள் வந்து தங்களுடைய விரிவுபடுத்தாதன் காரணமாக தோட்டப்புறங்கள் முடக்கப்பட்டே இருந்து கொண்டிருக்கின்றன. தோட்டப்புறங்கள்ல அவங்களுடைய நீர் வசதிகள், பாதை வசதிகள், மற்றபடி பொது தேவை வசதிகள் எல்லாமே நிராகரிக்கப்பட்டிருந்த நிலையில் தோட்ட மக்கள் ஒரு ஒதுக்கப்பட்ட நிலையிலே இருந்து வந்திருக்கிறார்கள். தோட்ட மக்களுடைய வாக்குகள் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு உபயோகப்படுகின்றது. உள்ளூராட்சி சபைகளை உருவாக்குவதற்கு தோட்ட மக்களின் வாக்குகள் பயன்படுகிறது. ஆனால் அந்த மக்களுக்கு உள்ளூராட்சி சபையின் மூலமா எந்த விதமான சலுகைகளோ எந்த விதமான பயன்களும் பெறாமல் இந்த மக்கள் இருந்து விட்டுருக்கா. இது ஒரு பாரதூரமான ஒரு பாகுபாடு என்று நாம சொல்ல முடியும். ஒரு நேரத்தில் ஒரு காலத்தில் உதாரணமாக நாங்க சொல்லலாம், நூறலியா உடப்பலாத்த பிரதேச சபை ஒரு தோட்டத்தின் பாதை திருத்தம் செய்ததற்காக 1,00,000 ரூபாய் செலவு பண்ணதற்காக பிரதேச சபையை கலைக்கப்பட்டது. இந்த விதமான ஒரு பாகுபாடான நிலைமைகள் இனி நடக்காது. பிரதேச சபை மூலமாக பெருந்தோட்டங்களுக்கு அபிவிருத்தி வேலைகள் கிடைக்க ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இப்பொழுது அமைச்சரவை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற உள்ளூராட்சி சபை சட்டத்தின் மூலமாக பெருந்தோட்ட மக்களுக்கு அவர்களும் தேசிய நீரோட்டத்தில் கலவுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றன. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 காலத்து மாற்றம் என்று கூட சொல்லலாம். பிரதேச உள்ளூராட்சி சபைக்கு பெருந்தோட்டங்கள் உள்வாங்கப்பட்ட விஷயம் ஆகவே மிக வரவேற்கத்தக்க, இந்த வருஷத்தில் கிடைக்கப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு திட்டம் என்று கூட நாங்கள் சொல்லலாம்
என்றும் குறிப்பிட்டார் மலையக சமூக ஆர்வலர் எம் சிவலிங்கம்.
நமது செய்தியாளர் உதயகுமார். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தேர்தல் தோல்விக்கு இந்தியாவும் அமெரிக்காவுமே முக்கிய காரணம் என்று அவரது சகோதரரும் முன்னாள் பொருளாதார வளர்ச்சி அமைச்சருமான பசில் ராஜபக்ச பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். அவர் தெரிவித்துள்ள கருத்துக்களை தொகுத்து தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் மிகவும் செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்த அவரது 3 சகோதரர்களில் ஒருவர்தான் அப்போதைய பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச. ஓராண்டுக்கு முன்னர் புதிய ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுத்த ஜனாதிபதி தேர்தலின் தோல்விக்கு பின்னர் அமெரிக்கா புறப்பட்டுச் சென்றிருந்தவர் பின்னர் இலங்கை வந்திருந்தபோது அவர் மீது நிதி மோசடி குற்றச்சாட்டில் விசாரணைகள் பாய்ந்தன. கடந்த ஏப்ரலில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பசில் ராஜபக்ச பின்னர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக இருந்த காலத்தில் திவி நெகும என்ற வறுமை ஒழிப்பு திட்டத்தில் நடந்திருப்பதாக கூறப்படும் பெரும் மோசடிகள் தொடர்பில் அவர் மீது விசாரணைகள் நடக்கின்றன. புதிய ஆட்சி ஓராண்டு பூர்த்தியை எட்டியிருக்கின்ற நிலையில் பிபிசியிடம் பேசியிருக்கின்ற பசில் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியை கவிழ்க்க இந்தியா, அமெரிக்கா போன்ற பலம் கொண்ட நாடுகள் முக்கிய பங்களிப்பு செய்திருப்பதாக குற்றம் சாட்டினார்.
அப்பே ரட்டட பலப்பயம் கரான்னு புல்வான் ரட்டவால் கீப்பாக்ம தரகவிலாயிட்டியா விசேஷம் இந்தியாவை அமெரிக்கானு எக்ஸ ஜனபதே.
எங்களிலும் குறைபாடுகள் இருந்தது என்பதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் சர்வதேசமும் இதற்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கின்றது. சில காரணங்களால் எம்மீது அழுத்தம் கொடுக்கக்கூடிய பலம் வாய்ந்த சில நாடுகள் எங்களோடு கோபத்தில் இருந்தன. குறிப்பாக இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பல எமக்கு எதிராக அணிதிரண்டிருந்தன. சர்வதேச மட்டத்தில் அந்த நாடுகள் கொடுத்த அழுத்தங்களுக்கு அப்பால் உள்நாட்டிலும் அழுத்தம் கொடுத்தன என்ற முன்னாள் அமைச்சரிடம் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியின் போது அரசாங்கத்தோடு இருந்த சிறுபான்மை கட்சிகளின் குறிப்பாக முஸ்லீம் கட்சிகளின் ஆதரவை பொதுபல சேனா போன்ற அமைப்புகளின் நடவடிக்கைகளால் அரசாங்கம் இழந்தது என்று சொல்லப்படுகிறது. முஸ்லீம் கட்சிகள் விலகி சென்றதற்கு நீங்களும் பொறுப்பு கூற வேண்டும் தானே என்று பிபிசி கேட்டது. ஏதோ ஒரு விதத்தில் எமது தரப்பில் சில குறைபாடுகள் ஏற்பட்டன. ஆனால் இந்த சம்பவங்கள் எல்லாம் ஏதோ திட்டமிட்ட நடவடிக்கைகளால் தான் நடந்திருக்கின்றன. உலகில் ஏற்பட்ட மோதல் சூழ்நிலைகளும் ஆட்சி கவிழ்ப்புகளும் பல்வேறு வடிவங்களில் நடந்தேறின. அதனால் பொதுபல சேனா இதற்கு முழுமையாக பொறுப்பு கூற வேண்டும் என்று நான் கூறவில்லை. ஆனால் அதுவும் ஒரு வகையில் காரணமாக இருக்கின்றது என்ற முன்னாள் அமைச்சரிடம் இந்த புதிய அரசாங்கத்துக்கு அமெரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் நல்ல ஒத்துழைப்பை வழங்குவதாக தெரிகிறதே என்று நினைவுபடுத்திய போது
அதனால்தான்
சொல்கிறேன், அந்த நாடுகளுக்கு சார்பாக அவர்களுக்கு தேவையானவற்றை செய்தால் அந்த நாடுகள் அப்படித்தான் நடந்து கொள்ளும். அவர்கள்தானே இந்த அரசாங்கத்தை அமைத்தவர்கள் என்று கூறிய அமைச்சர் பசில் ராஜபக்சவிடம், அப்படியென்றால் மக்கள் வாக்களித்து இந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கவில்லையா என்று பிபிசி கேட்டது. மக்கள் இப்படி வாக்குரிமையை பயன்படுத்துவதற்கு அந்த நாடுகளும் அழுத்தங்களை கொடுத்தன. அதனை இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த நாடுகள் பகிரங்கமாக இதனை சொல்லியிருக்கின்றன. அமெரிக்கா தங்களின் வருடாந்த அறிக்கையில் 2015 தமக்கு கிடைத்த வெற்றி என்று இலங்கையின் ஆட்சி மாற்றத்தை வர்ணித்திருக்கிறது. அதைவிட வேறு என்ன சாட்சி வேண்டும்? தாங்கள் மிகவும் சிரமப்பட்டு உழைத்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்ததாக அவர்களே கூறியிருக்கிறார்கள். ஐநாவின் தலைமைச் செயலர் பான்கி மூனும் 2015 உலகில் நடந்த நல்ல நிகழ்வுகளில் இலங்கையின் ஆட்சி மாற்றத்தையும் கூறியிருக்கிறார் என்றார் மஹிந்த ராஜபக்சவின் சகோதரர் பசில் ராஜபக்ச.
செய்திக்குறிப்பை தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவை கொலை செய்ய முயன்றார் என்று குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு பொது மன்னிப்பு வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்தி குறித்து கொழும்பிலிருந்து பிபிசியின் KS உதயகுமார்.
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை கொலை செய்ய முயற்சித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜா ஜெனீவன் எனும் தமிழ் அரசியல் கைதிக்கு பொது மன்னிப்பு வழங்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக அவரது வழக்கறிஞர் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். இந்த சந்தேகநபர் சார்பில் ஆஜராகும் வழக்கறிஞர் உதய ரொஹாண்டி சில்வா இதனை ஊடகங்களுக்கு தெரிவித்தார். புலனறுவை பகுதியில் வைத்து தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை கொலை செய்ய முயற்சித்ததாக குற்றம் சாட்டி சட்டமா அதிபர் சிவராஜா ஜெனீவன் எனும் சந்தேக நபருக்கு எதிராக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்தார். அந்த வழக்கை விசாரித்த புலனறுவை மேல் நீதிமன்றம் சந்தேக நபருக்கு 10 வருட கால சிறை தண்டனை வழங்கியுள்ளது. இந்த தண்டனையை ரத்து செய்துவிட்டு தன்னை விடுதலை செய்யுமாறு கோரி சிவராஜா ஜெனீவன் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு மனுவொன்றை சமர்ப்பித்தார். சம்பந்தப்பட்ட மனு இன்று அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் இந்த சந்தேக நபருக்கு பொது மன்னிப்பு வழங்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக அறிவித்தார். இதன்படி இந்த மனுவை முன்கொண்டு விசாரணை செய்யும் அவசியம் ஏற்பட மாட்டாது என்று தெரிவித்த வழக்கறிஞர் அதனை வாபஸ் பெறுவதற்கு அனுமதி தருமாறும் வேண்டுகோள் விடுத்தார். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சந்தேக நபரின் மேன்முறையீட்டை வாபஸ் பெறுவதற்கு அனுமதி அளித்தனர். இதன்படி சிவராஜா ஜெனீவனுக்கு எதிராக யாழ் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளையும் வாபஸ் பெற சட்டமா அதிபர் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் வழக்கறிஞர் உதய ரொஹாண்டி சில்வா மேலும் தெரிவித்தார். தன்னை விடுதலை செய்யுமாறு கோரி சிவராஜா ஜெனீவன் அண்மையில் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது.
கொழும்பிலிருந்து பிபிசியின் KS உதயகுமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து தமிழக செய்திகள். தமிழகத்தை ஆளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு மீது காங்கிரஸ் கட்சி ஊழல் குற்றச்சாட்டுக்களை சுமத்தியுள்ளது. அப்படியான ஊழல் குற்றச்சாட்டுகள் பட்டியல் ஒன்றையும் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அளித்துள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன. இதுகுறித்து நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன்.
கடந்த 4.5 ஆண்டுகாலத்தில் தமிழகத்தை ஆட்சி செய்யும் அதிமுக அரசு மிகப்பெரிய அளவில் ஊழல்களை செய்திருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் EVKS இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த ஊழல்களின் பட்டியல் இடம்பெற்ற சிறு புத்தகம் ஒன்றையும் அவர் இன்று வெளியிட்டார். மின் கொள்முதல், உயர்கல்வித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, டாஸ்மாக், போக்குவரத்துத்துறை, செய்தித்துறை, நூலகத்துறை உள்ளிட்ட துறைகளில் நடந்ததாக கூறப்படும் 25 ஊழல் புகார்கள் அந்த புத்தகத்தில் பட்டியலிடப்பட்டிருந்தன. புத்தகத்தை வெளியிட்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய EVKS இளங்கோவன், ஏற்கனவே இந்த புகார்கள் தொடர்பாக தமிழக ஆளுநர் ரோசையாவிடம் கடந்த மே மாதம் புகார் தெரிவித்ததாகவும், போதுமான நடவடிக்கை இல்லாத காரணத்தினாலேயே பத்திரிகையாளர்களிடம் இந்த பட்டியலை வெளியிடுவதாகவும் கூறினார்.
நாங்கள் கவர்னரிடம் கொடுத்து 5வது மாதம் அதை கொடுத்தோம். ஏன் இவ்வளவு நாட்கள் அமைதியாக இருந்தோம் என்றால், ஏதாவது நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் இருந்தோம். கிட்டத்தட்ட 25-26 ஊழல் குற்றச்சாட்டுகளை நாங்கள் கவர்னரிடம் கொடுத்தோம். அதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், செயற்பொறியாளர் முத்துக்குமாரசாமி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை ஒட்டி நகர்ந்த ஊழலை, அதேபோல் கொக்கோ கோலா நிறுவனத்திற்கு நிலம் ஒதுக்கிய ஊழலையும், இரண்டு ஊழல்களில் மட்டும் நடவடிக்கை எடுத்ததாக சொல்லி இருக்கின்றார்கள். இது நடந்திருக்கின்ற ஊழல்களில் ஒரு சிறு பட்டியல்தான். இன்னும் அதை பற்றிய மற்ற துறையில் நடக்கின்ற ஊழல்களை பற்றியும் நாங்கள் விவரங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதையும் விரைவில் வெளியிடுவோம்.
மழை வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் தற்போது வழங்கப்பட்டு வரும் வெள்ள நிவாரணத் தொகையை அளிப்பதிலும் முறைகேடுகள் இருப்பதாக இளங்கோவன் கூறினார். அதிமுக ஆதரவாளர்களின் குடும்பங்களில் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வெள்ள நிவாரணத் தொகை வழங்கப்படுவதாகவும் இளங்கோவன் குற்றம் சாட்டினார்.
இப்ப வெள்ள நிவாரணம் என்று சொல்லி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் புதிதாக ஊழல் நடந்திருக்கின்றது. இன்னும் பல ஊழல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றையெல்லாம் தொகுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதைவிட மிகப்பெரிய மெகா ஊழல்கள் பல விஷயங்களில் நடந்திருக்கின்றன. அதையும் இதையும் சேர்த்து நாங்கள் இப்போதே மக்களிடம் விநியோகம் செய்வோம். தேர்தலில் இந்த அரசாங்கத்தின் மீது இந்த குற்றச்சாட்டுகளை வைத்துத்தான் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று மக்களிடம் சொல்லப்படுகிறது.
சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி குறித்து தற்போது எதுவும் சொல்ல முடியாது என்றும் இளங்கோவன் தெரிவித்தார். இவிகேஎஸ் இளங்கோவன் வெளியிட்டிருக்கும் இந்த ஊழல் புகார்கள் குறித்து ஆளும் அஇஅதிமுக இதுவரை எந்த பதிலையும் தெரிவிக்கவில்லை.
நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன். கடந்த டிசம்பர் மாதம் சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சேதமான ஏராளமான வாகனங்களை விற்பதில் இப்பொழுது பெரும் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களுடன் சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
சென்னையில் வெள்ள பாதிப்புகளுக்கு உள்ளான சொகுசு கார்கள் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்கள் தற்போது குறைந்த விலைக்கு ஏலம் போகும் சூழல் உருவாகியுள்ளது. 1 மாத காலத்திற்கு பிறகும் கூட சென்னையில் வெள்ள பாதிப்புகள் தொடர்பான பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. குறிப்பாக காப்பீடு தொடர்பான விவகாரங்களில் நிலவும் குழப்பங்களால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக அவர்கள் குறை கூறுகின்றனர். இந்நிலையில் பழுது பார்க்க முடியாத வாகனங்கள் என கண்டறியப்பட்டுள்ள சொகுசு கார்கள் உள்ளிட்ட இதர 4 சக்கர வாகனங்கள் சந்தையில் விற்பனைக்கு வந்துள்ளதாக கார் விற்பனையாளரான அரவிந்த்ராஜ் கூறுகிறார்.
சென்னையில் ஆஃப்டர் ஃப்ளட்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 40% காஸ் சப்மர்ஜ் ஆனது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜென்ரலி இப்போ பப்ளிக் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, தண்ணி போனதுக்கப்புறம் வண்டி எப்படி இருக்கும், ரன்னிங் கண்டிஷன், பப்ளிக் வாங்கிறது யோசிக்கிறாங்க. இது வந்து லாங்கர் ரனில் தான் தெரியும் ஹவு இட் இஸ் பிஹேவிங் ஆஃப்டர் ரெக்டிஃபைங் த கார். பட் பீப்புள் ஸ்டில் ப்ரிஃபர் நான் ஃப்ளட் கார்.
விற்பனைக்கு வந்துள்ள வாகனங்களின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளதால் அவற்றை சந்தைப்படுத்த நகரின் பகுதிகளில் இடம் கிடைப்பது சிரமமாக உள்ளதாகவும், அதனால் புறநகர் பகுதிகளில்தான் அவை நிறுத்தி வைக்கப்பட்டு விற்கப்படுவதாகவும் கார் விற்பனையாளரான அரவிந்த்ராஜ் குறிப்பிடுகிறார். இதன் காரணமாகவே கார்களை ஏலம் விடும் பணி இணையதளம் வாயிலாக நடைபெறுவதாகவும், முதல் முறையாக பன்னாட்டு நிறுவனங்கள் அதிக அளவில் இப்பணியில் ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்தார்.
இப்போ சென்னையில் ஆன்லைன் ஆக்ஷன்ஸ் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. இதில் நிறைய இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. மோர் தென் 10-15 பிளேயர்ஸ் இப்போ வந்திருக்காங்க. ஆக்ஷனில் இருக்கிறது எதுவுமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை. எல்லாமே டோட்டலி சப்மர்ஜ் வெஹிக்கிள்ஸ். மோஸ்ட்லி மெக்கானிக்ஸ் அண்ட் அதர் டீலர்ஸ் தான் எடுக்கிறாங்க. எடுத்து அவங்க ரெக்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் விற்பாங்க. சம் பீப்புள் மே யூஸ் இட் ஃபார் ஸ்பேர்ஸ் ஆல்சோ. பர் டே பர் சைட் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 200-300 வெஹிக்கிள்ஸ் பிட் ஆகிட்டு இருக்கு.
கோடிக்கணக்கான ரூபாய்கள் மதிப்பு கொண்ட சொகுசு கார்கள் சில லட்சம் ரூபாய்களுக்கு தான் விற்கப்படுவதாகவும் கூறுகிறார் கார் விற்பனையாளரான அரவிந்த்ராஜ்.
ஹை எண்ட் கார்ஸ் லைக் ஆடி, பிஎம்டபிள்யூ, மெர்சிடிஸ், போஷ், அதர் திங்ஸ் எல்லாம் வந்து பேஸ் ப்ரைஸ் வந்து தே ஸ்டார்ட் வித் 5 lakhs. தி பிட் கோஸ் ஈவன் அப் டு 20 lakhs. டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷன் ஆஃப் தி கார். ஏன்னா இந்த காரங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து லாட் ஆஃப் மணி இஸ் இன்வால்வ்.
சென்னை மாநகரில் மட்டும் 1000-க்கணக்கான 4 சக்கர மோட்டார் வாகனங்கள் பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் அவற்றில் பாதி அளவிலான வாகனங்கள் பழுது பார்க்க முடியுமா அல்லது முடியாதா என்பது கூட இன்று வரை கண்டறியப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். தமிழ்நாட்டின் நாகை மாவட்டம் திருநாள் கொண்டச்சேரி எனும் கிராமத்தைச் சேர்ந்த தலித் முதியவரின் சடலத்தை வழக்கமாக இடுகாட்டுக்கு எடுத்துச் செல்லும் பாதை பழுதான நிலையில் அருகில் இருக்கும் வழுவூர் ஊர் வழியாக எடுத்துச் செல்ல அந்த ஊர்க்காரர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் காவல்துறையினர் அந்த முதியவரின் சடலத்தை கைப்பற்றி அடக்கம் செய்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அங்கே என்ன நடந்தது என்று மயிலாடுதுறையில் இருக்கும் செய்தியாளர் ஏ இளஞ்செழியனிடம் கேட்டார் எல் ஆர் ஜெகதீசன்.
சார், இந்த வந்து மயிலாடுதுறை அருகே வழுவூர் ஊராட்சி, சார், மயிலாடு அருகே வழுவூர் ஊராட்சியில் திருநாள் கொண்டச்சிறு கிராமம் உள்ளது. அங்கு சுமார் 40 குடும்பங்கள் வசிக்கிட்டு வருகின்றனர். இவரோட செல்லமுத்து என்பவர் முதியவர் கடந்த 3 காலை வந்து இயற்கை மரணம் அடைந்து விட்டார். இவர் இடுகாட்டுக்கு செல்ல பாதி சரியில்லாத காரணத்தினால் இவர் உடனே அடக்கம் செய்யாமல் வைத்திருந்தனர். இவரது பேரன் வந்து கார்த்திகேயன் என்பவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வழக்கின் தீர்ப்பு வந்து பொதுப்பாதையில் செல்ல போலீஸ் பாதுகாப்புடன் பொதுப்பாதை செல்ல உத்தரவிட்டார். ஆனால் போலீசார் வந்து பொதுப்பாதையில் செல்ல முயற்சித்த போது அந்த வழி வேறு சமூகத்தில் வந்து செல்லமுத்து என்பவர் உடலை கொண்டு செல்ல மறுத்து வந்தார்கள்.
யார் மறுத்தாங்க, எந்த ஊர் அது?
அந்த வழுவூர் ஊராட்சி சேர்ந்தவர்கள். வேறு சமூகத்தில் வந்து இந்த அந்த பொதுப்பாதை இவங்களுக்கு இடுகாடு செல்ல வந்து இவங்க வழக்கமாக போகும் பாதை வந்து சரியில்லாத காரணத்தினால் பொதுப்பாதையில் வந்து பாடியை ஒரு உடலை எடுத்து செல்ல இவர்கள் அந்த சமூகத்தில் மறுத்தார்கள். வேறு சமூகத்தில் மருத்துவ காரணத்தினால் இவர்கள் பேரன் கார்த்திகேயன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அங்கு நீதிபதி வந்து பொதுப்பாதை செல்ல உத்தரவிட்டிருந்தார் போலீஸ் பாதுகாப்புடன்.
அந்த உத்தரவுக்கு பிறகு என்ன நடந்தது?
அந்த உத்தரவுக்கு பிறகு வந்து போலீஸ் வந்து இவர்களை வந்து பொதுப்பாதையில் அழைத்து செல்கிறேன் என்று உடலை எடுக்க சொல்லி உடலை எடுத்து வரும்பொழுது போலீஸார் வழிமறைத்து அவர்கள் தடியடி நடத்தி அந்த 15 பெண்கள் உட்பட 40 பேர் அரசு கைது செய்து உடலை வந்து போலீஸ் பாதுகாப்புடன் போலீஸை எடுத்து வந்து அடக்கம் செய்திருக்கிறார்கள்.
காவல்துறையினர் ஏன் அப்படி செய்தார்கள் என்று அவர்கள் ஏதாவது விளக்கம் கொடுத்திருக்காங்களா?
ஆமா சார், இதை பற்றி மயிலாடுதுறை வருவாய் கோட்டாட்சியர் கிருஷ்ணமாவிடம் கேட்கும்போது பொதுப்பாதையில் இந்த உடலை ஏற்றி சேர்ந்தால் இது சமூகத்திற்கும் பெரும் பிரச்சனை ஏற்பட்டு அடித்தடி தகராறு பெரும் சூழல் ஏற்படும், சட்ட ஒழுங்கு கெட்டுப்படும் என்ற காரணத்தினால் அந்த வழியாக உடலை எடுத்து செல்லாமல் இந்த பழைய வழியிலேயே எடுத்து சென்று அடக்கம் செய்து என்று அவங்க கூறினார்கள் கிருஷ்ணமாவில்.
இப்பொழுது அந்த கைது செய்யப்பட்டவர்கள் நிலைமை என்ன, அவர்களை விடுவித்திருக்கிறார்களா இல்லையா?
ஆமா, கைது செய்யப்பட்டதும் நாகப்பட்டினம் கொண்டு சென்று விடுதலை செய்து விட்டார்கள். தற்போது அந்த கிராமத்தில் பதற்றமான சூழல் நிலவை கொண்டு வருகிறார் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.
இப்போ அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் என்ன காரணத்திற்காக இந்த உடலை அந்த வழியாக போக எடுத்து செல்ல கூடாதுன்னு சொல்றாங்க?
இவர்கள் தலித் மக்கள் என்பதால் இவர்கள் வந்து அந்த பக்கம் வந்து அனுமதிப்பு கிடையாது. இவர்கள் வந்து தனியாக பாதை இருக்கின்றது. அந்த பாதை சரியில்லாத காரணத்தினால்தான் இவர்கள் வந்து பொதுப்பாதை எடுத்துச் செல்ல முயன்றார்கள். ஆனால் பொதுப்பாதை வழியாக அந்த வேறு சமூகத்தினர் எடுத்து செல்ல தொடர்ந்து தடுத்து வருகிறார்கள். கடந்த 2 முன்பு இவரோட மனைவி குஞ்சம்மாள் என்பவர் நவம்பர் 26 காலமானார். அவர்கள் உடலையும் 4 அடக்கம் செய்யாமல் இதே பிரச்சனை நிலவி வந்தது. போலீசார்கள் பாதுகாப்புடன் அதே மாதிரி இந்த அவங்க மனைவி குஞ்சம்மாள் உடலையும் போலீசாரை கொண்டு அடக்கம் செய்து விட்டார்கள். தற்போது இவர்கள் கணவர் செல்லமுத்து உடலையும் போலீசார் அடக்கம் செய்தார்கள்.
2 முறையாக ஒரே ஊரில் அதே பிரச்சனை தொடருதுன்னு சொல்றீங்க. இதை வந்து அப்பவே வந்து இதை களைவதற்கு அரசு தரப்புல இருந்தோ காவல்துறை தரப்புல இருந்தோ ஒன்னும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படலையா?
இது வந்து போன முறை வந்து இவர்கள் மனைவி குஞ்சம்மாள் இறந்து பிரச்சனை நடந்திருக்கும் போது அரசு தரப்பில் 2 கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரோடு வசதி செய்து தரப்படும் என்று உத்தரவிட்டார்கள். ஆனால் இதுநாள் வரை அந்த அவங்களுக்கு மாற்றுப்பாதையில் ரோடு அமைத்து தராத காலத்தினால்தான் இந்த பிரச்சனைகள் காரணம். இது முழுக்க அரசு தவறுதான்.
இல்ல, இன்னொரு கேள்வி என்ன எழுதுன்னா, இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழலில் அந்த உடல் அந்த வழியாக போவதை இந்த கிராமத்தவர்கள் இவ்வளவு பிடிவாதமாக மறுப்பதற்கு என்ன காரணம்?
மறுப்பதற்கு வந்து இவர்கள் அந்த கிராமத்தில் பல்வேறு சமூகத்தில் வசித்து வருகின்றார்கள். அந்த வழி ஊராட்சி பல்வேறு சமூகத்தில் வசித்து வருகிறார்கள். ஆனால் இவர்கள் உடனே அந்த பக்கம் வந்து கண்டிப்பாக போகக்கூடாது என்று அனைத்து சமூகத்திலும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள்.
மயிலாடுதுறையில் உள்ள செய்தியாளர் இளஞ்செழியன். இனி தற்பொழுது வந்துள்ள பன்னாட்டு செய்தி ஒன்றுடன் நந்தினி.
பாகிஸ்தானின் பெஷாவர் நகரில் வெறுப்புணர்வாளர்களால் துப்பாக்கியால் சுடப்பட்ட திருநங்கை ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதில் ஏற்பட்ட சிரமங்களை சிவில் சமூக அமைப்பு ஒன்று விவரித்துள்ளது. காயமடைந்த அத்னான் என்ற திருநங்கையை நகரின் பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல விடாமல் போலீசார் தன்னை தடுக்க முயன்றதாக ப்ளூ வெயின்ஸ் என்ற அமைப்பைச் சேர்ந்த கமார் நசீர் கூறினார். திருநங்கையை ஆண்கள் வார்டில் சேர்ப்பதா பெண்கள் வார்டில் சேர்ப்பதா என்று குழப்பமடைந்த மருத்துவமனையின் பணியாளர்களும் அவரை ஏளனம் செய்துள்ளனர். அந்த பிராந்திய மனித உரிமை அதிகாரிகள் தலையிட்ட பின்னரே அந்த திருநங்கைக்கு இறுதியில் மருத்துவ உதவி கிடைத்துள்ளது.
தற்பொழுது வந்துள்ள செய்தி ஒன்றினை கேட்டீர்கள் நேயர்களே. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை bbctamil.com மூலமாகவும் Facebook, Twitter மூலமாகவும் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். வணக்கம்.